SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
தமிழ் மொழி செம்மொழி என்று 2004 இந்திய மத்திய அரசு அறிவித்தது. தமிழ் மொழியை செம்மொழியாக்க பெரிதும் பாடுபட்டவர்களில் ஒருவர் மாணவை முஸ்தபா அவர்கள். தமிழ் மொழி செம்மொழியாவதால் என்ன பலன் என்ற கேள்வியோடு நான் அவரை அந்த வேளையில் தொலைபேசி வழியாக சந்தித்து உரையாடிய போது அவர் பின்வருமாறு பதில் கூறினார்.
அந்த செய்தியை கேட்ட பொழுது காதில் தேனமுது பாய்ந்தது போல் இருந்தது. காரணம், இந்த செம்மொழியாக்கம் ஒரு முயற்சி 120 முன்னதாக தமிழகத்தில் தமிழ் அறிஞர்களால் பேசப்பட்ட, கனவு காணப்பட்ட ஒரு கொள்கை. அது செயல்பாட்டிற்கு வருகின்ற பொழுது நீண்ட கால கனவு நிறைவேறப் போகிறது. தமிழின் உண்மையான தரமும் அதன் தன்மையும் உயர்வும் சிறப்பும் இனி உலக மக்களுக்கெல்லாம் தெரிய போகிறது. உலகத்து மொழிகளுக்கெல்லாம் தாயாக இருக்கும் தகமை கொண்ட ஒரு பெருமொழியை உலகத்துக்கு அறிவிக்கும் வாய்ப்பாக இந்த சூழ்நிலை அமைந்திருக்கிறது என்பதை எண்ணிய பொழுது மனது மகிழ்ச்சியால் பொங்கி தரும்பியது.
ஒரு மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட அதற்குரிய தகுதிகள் என்ன? அந்த தகுதிகள் தமிழ் மொழிக்கு உள்ளனவா?
ஒரு மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட வேண்டுமானால் அதற்கு அடிப்படை தகுதிகளாக 11 தகுதிகளை மொழியியலாளர்கள் வகுத்திருக்கிறார்கள். அவை என்னவென்றால், தொன்மை உடையதாக, ஆன்டிக்விட்டி என்று சொல்லக்கூடிய தொன்மை உடையதாக இருக்க வேண்டும், தனித்தன்மை உடையதாக இருக்க வேண்டும், இண்டிவிஜுவாலிட்டி, பொது பண்பு, காமன் கேரக்டர்ஸ் அதற்கு இருக்க வேண்டும், நடுவு நிலைமை என்று சொல்லக்கூடிய நியூட்ரலிட்டி அதற்கு இருக்க வேண்டும், தாய்மை தன்மை அதற்கு இருக்க வேண்டும், பேரண்டல் கின்ஷிப், பண்பாடு, கலை, பட்டறிவு, வெளிப்பாடு, பிறமொழி தாக்கமிழா தனித்தன்மை, இவையெல்லாம் அதில் இருக்க வேண்டும். அதற்கு மேலாக இலக்கிய வளம், லிட்டரரி ப்ராவஸ் என்று சொல்லக்கூடிய இலக்கிய வளம் இருந்திருக்க வேண்டும். நோபல் ஐடியாஸ் அண்ட் ஐடியல்ஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய உயர் சிந்தனைகள் அதில் பொங்கி ததும்ப வேண்டும். கலை, இலக்கிய தனித்தன்மை, வெளிப்பாடு, பங்களிப்பு அந்த மொழிக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக லிங்குஸ்டிக் பிரின்சிபல்ஸ் என்று சொல்லக்கூடிய மொழி கோட்பாடுகளை உள்ளடக்கியதாக அந்த மொழி அமைந்திருக்க வேண்டும். இந்த 11 தகுதிப்பாடுகளும் எந்த மொழிக்கு ஒருங்கே அமைந்திருக்கிறதோ அந்த மொழிதான் செம்மொழியாக உலக மக்களால் கருதப்படும், அங்கீகரிக்கப்படும். இந்த 11 தன்மைகளும் இன்றைக்கு உலகத்தில் மிகச்சிறந்த 2000 முற்பட்ட பழமை வாய்ந்த சிறப்புடைய செம்மொழிகளாக கருதக்கூடிய சீன மொழி, சம்ஸ்கிருதம், ஹீப்ரூ, லத்தீன், கிரீக், இந்த மொழிகளுக்கெல்லாம் இல்லாத 11 தகுதிப்பாடுகள் தமிழுக்கு மட்டுமே இருக்கிறது. இந்த 11 தகுதிப்பாடுகளில் சமஸ்கிருதத்திற்கு 7 மட்டுமே பொருந்தும், கிரேக்க மொழிக்கும் லத்தீன் மொழிக்கும் 8 தன்மைகள் மட்டுமே பொருந்தும். ஆனால் 11 தன்மைகளும் பொருந்தக்கூடிய ஒரே மொழி தமிழ் என்பதை உலகத்தில் உள்ள அத்துணை மொழியியலாளர்களும் ஒருங்கே கருதி இருக்கிறார்கள், இதற்கு முடிவும் சொல்லி இருக்கிறார்கள். அந்த முறையில் பார்க்கின்ற பொழுது தமிழ் காலத்தின் கோலத்தால் தமிழர்கள் முன்முயற்சி எடுக்காததால், தமிழினுடைய தனித்திறத்தை உலகம் மொழிகளிலே கொண்டு போய் சேர்க்காததால், அந்த மொழிகளின் மூலமாக அவர்கள் அறிந்து உணர இயலாமல் போனதால் இவ்வளவு காலமும் தமிழ் செம்மொழி ஆக்கப்படாமல் இருந்திருக்கிறது. ஆகவே ஆக்கப்பட வேண்டும் என்ற முயற்சி 1885 தொடங்கி பரிதிமார் கலைஞர் என்று சொல்லக்கூடிய விகோ சூரிய நாராயண சாஸ்திரி அவர்களாலும் மூசு பூர்ணலிங்கம் பிள்ளை அவர்களாலும் தொடங்கப்பட்டு இன்றைக்கு அது முடிவான நிலைமையிலே மகுடம் சூட்டும் நிலைமைக்கு வந்திருக்கிறது.
தமிழ் மொழி செம்மொழி என்று அங்கீகாரம் பெறுவதால் நாம் மகிழ்ச்சி கொள்ளலாமே தவிர வேறு என்ன விளைவுகள் அல்லது நன்மைகள் உண்டாகக்கூடும்?
எல்லோரும் இப்படித்தான் எண்ணுகிறார்கள். செம்மொழியானால் தமிழுக்கு இன்னொரு சிறப்பு கிடைக்குமே தவிர அதை விட வேறு என்ன நன்மைகள் அந்த மொழிக்கு விளைந்துவிட போகிறது என்பதுதான் பலருடைய எண்ணமாக இருக்கிறது. இது அவர்கள் இந்த செம்மொழி ஆக்கப்படுவதனால் ஆகக்கூடிய பயன்களை அறியாதவர்கள். செம்மொழி ஆக்கப்பட்டால் இந்திய பல்கலைக்கழகத்தினுடைய மானிய குழு என்று அழைக்கக்கூடிய இந்தியன் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் இதை உடனடியாக அங்கீகரிக்கும். கிராண்ட்ஸ் கமிஷன் இதனை அங்கீகரித்தால் உலகமெங்கும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் அத்துணையும் தமிழை ஒரு செம்மொழியாக அங்கீகரிக்கும். முதல் பயன், இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் தமிழ்நாட்டை தவிர்த்து இலங்கை, சிங்கப்பூர், மலேசியாவை தவிர்த்து பிற நாடுகளில் இருக்கக்கூடிய அத்துணை பல்கலைக்கழகங்களிலும் சமஸ்கிருதத்திற்குத்தான் தனித்துறைகள் இருக்கிறதை தவிர இந்திய மொழிகளில் தமிழுக்கு இல்லை. அந்த சமஸ்கிருதத்தினுடைய ஒரு பகுதியாக கீழ்த்திசை மொழிகள், ஓரியண்டல் லாங்குவேஜஸ் என்று ஒரு பிரிவு இருக்கும். அதில் 10-15 மொழிகளிலே தமிழும் ஒன்றாக அமைந்திருக்கும். இதுதான் உலகத்தினுடைய நிலைமை. எங்கும் சம்ஸ்கிருதத்தோடு ஒட்டு குடித்தனம் நடத்துகிற தன்மைதான் தமிழுக்கு இருக்கிறதை தவிர தமிழ் தனி குடித்தனம் வேறு எங்கும் செய்வதில்லை, இந்தியா உட்பட டெல்லி பல்கலைக்கழகம் உட்பட. ஆகவே இப்படி செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டால் அத்துணை மொழிப்பாடம் உள்ள பல்கலைக்கழகங்களிலும் தமிழுக்கென்று தனித்துறைகள் துவங்கப்படும். அந்த தோன்றுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த அரசு உதவி செய்யும். ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன், போர்ட் ஃபவுண்டேஷன், யுனெஸ்கோ போன்ற உலகத்தினுடைய பொது அமைப்புகள், அறக்கட்டளைகள் வேண்டிய உதவிகளை, நிதி உதவிகளை செய்யும். உலகமெங்கும் தமிழ் ஆய்வுகள் மிகச் சிறப்பாக அமையும். அப்பொழுது தமிழ் மொழியினுடைய சிறப்பு, தமிழ் மொழியினுடைய இலக்கிய வளம், தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இலக்கண சிறப்பு குறிப்புகள் உலகமெங்கும் பரவும். அது மட்டுமல்ல, தமிழ் இனம் எப்படிப்பட்ட ஒரு இனமாக இருந்திருக்கிறது, அறிவியல் பூர்வமான இனமாக எப்படி வாழ்ந்து அது மதச்சடங்குகளால் சூடப்பட்டு இன்றைக்கு முடக்கப்பட்டு இருக்கிறது என்பதெல்லாம் உலகத்துக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வருகின்ற பொழுது உலகமெங்கும் தமிழை பற்றிய முறையான ஆய்வுகள் மொழியியல் அடிப்படையில் மிகச் சிறப்பாக நடைபெறும். அப்பொழுது இந்த மொழியினுடைய சிறப்பு மட்டுமல்ல, ஒரு கம்பரேட்டிவ் ஸ்டடி, உலகத்தில் இருக்கக்கூடிய 6 செம்மொழிகளோடு இதை தமிழை ஒப்பீட்டு அடிப்படையில் ஆய்கின்ற பொழுது இந்த மொழிகளுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு தன்மைகள் தமிழுக்கு என்ன என்ன இருக்கிறது என்பதெல்லாம் வெளிப்படும். ஏனென்றால் மொழியியலாளர்கள் ஆய்ந்து கூறியிருக்கிறார்கள், உலகத்து மொழிகளிலேயே மிக மூத்த மொழி மட்டுமல்ல, மிக அதிகமான வேர்ச்சொற்களை உடைய மொழியாக தமிழ் மட்டும்தான் இருக்கிறது. தமிழினுடைய வேர்ச்சொற்கள் உலக மொழிகளிலேயெல்லாம் பரவி இருக்கிறது என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதை 100% உண்மை என்பதை என் 40 ஆண்டுகால கலை சொல்லக்க பணியின் மூலமாக நான் நிறுவியிருக்கிறேன். 10 லட்சம் கலை சொற்களை உருவாக்கி இதுவரை 7 தொகுதிகளை, 4.5 லட்சம் கலை சொற்களை உள்ளடக்கிய 7 தொகுதிகளை வெளியிட்டிருக்கிறேன். அண்மையிலே கூட கணினிக்கு 1600 பக்கத்தில் ஒரு அகராதியை நான் கொண்டு வந்தேன். காரணம், தமிழால் எதையும் சொல்லக்கூடிய அளவுக்கு வேர்ச்சொற்கள் உள்ளடக்கிய ஒரு சொல் வளமுள்ள மொழியாக அமைந்திருக்கிறது. இதெல்லாம் செம்மொழியாக்கப்பட்டால் முறையாக உலகத்துக்கு அறிவிக்கப்படும். தமிழ் மொழி மீது நம்பிக்கை குறைந்து விட்ட காரணத்தினால்தான் தமிழை படித்தால் எதிர்காலத்தில் என்ன சாதித்து விட முடியும் என்று எண்ணுகிறார்கள். தாய்மொழி மூலம்தான் சுய சிந்தனை ஊற்றுக்கண் திறக்கப்படும் என்று மொழியியலாளர்கள் அல்ல, நரம்பியல் வல்லுநர்கள் கண்டறிந்து உலகத்துக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆகவேதான் யுனெஸ்கோவில கூட கல்வி கொள்கையில் எந்த நாடாக இருந்தாலும், எந்த சூழலில் இருந்தாலும், ஆரம்ப கல்வி 5 ஆண்டுகள் அவரவர் தாய்மொழியிலேயே தரப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குழந்தையினுடைய சுய சிந்தனை ஆற்றல், சுய சிந்தனை ஊற்றுக்கண் திறக்கப்படும். அந்த இனத்தின் மீது, மொழி மீது, நாட்டின் மீது, கலை இலக்கிய பண்பாட்டு அத்துணையின் மீதும் அதற்கு அழுத்தமான படிவு ஏற்படும். அதன் பிறகு அது எந்த மொழி படித்தாலும் இந்த படிவு வளருமே தவிர குன்றாது, குறையாது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே தமிழ் மொழி மீது தமிழுடைய சிறப்பு நிரூபிக்கப்படுகின்ற பொழுது அதன் மீது நமக்கு நம்பிக்கை ஏற்படும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே தமிழை கொண்டு நம் அறிவை வளர்த்து சுய சிந்தனையாளர்களாக நாம் வெளிப்பட முடியும். இன்றைக்கு ஆங்கில கல்வியின் மூலம் அடிமை உணர்வோடு ஏவுகின்ற வேலையை செய்கின்ற வரைக்கும் தான் நம்மை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோமே தவிர, நம் சுய சிந்தனையால் புதிய புதிய உத்திகளை கொண்டு வாழ்க்கையிலே பல தொழில்களை செய்வதற்கும், மேம்பட்ட நிலைக்கு உயர்வதற்கும், தன்முயற்சி முனைப்போடு செயல்படுவதற்கும் இயலாதவர்களாக இருப்பதற்கு காரணம் நாம் பிறமொழி கல்வி கற்பதனுடைய விளைவு என்பதை உணர்கின்ற சூழ்நிலை இனி ஏற்படும். ஆகவே செம்மொழி ஆக்கப்படுவதனால் மொழி வளர்கிறது, இனத்தினுடைய தன்மை உயர்கிறது, அறிவாற்றல் மிகுகிறது. இதனால் சுய சிந்தனை ஆற்றலோடு தமிழன் மீண்டும் சங்க காலத்திற்கு முன்னதாக எப்படி சுய சிந்தனை ஆற்றலோடு அறிவியல் பூர்வமாக, அறிவியல் இனமாக, அறிவியல் சிந்தனையோடு வாழ்ந்ததோ அந்த நிலைமை மீண்டும் புதுப்பிப்பதற்கு, பூத்து மலர்வதற்கு இந்த செம்மொழி அறிவிப்பு பெரும் துணையாக, உந்து சக்தியாக, கதவு திறந்து விடுவதை போல, ஒரு இருளடைந்த வீட்டிற்கு கதவை திறந்து ஒளி பாய்ச்சுவது போல இந்த இனிய சூழல் செம்மொழி ஆக்கப்படுவதன் மூலம் விளையும் என்பதுதான் என் போன்றவர்களின் நம்பிக்கை, உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள், மொழிகள் அறிஞர்கள் அத்துணை பேருடைய நம்பிக்கையும் கூட.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.